So, brothers and sisters, we've been considering since day before yesterday about the light of God.
தேவனுடைய ஒளியை குறித்து நேற்றும் நேற்றைய முன்தினமும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we saw how way back in the beginning, when the earth was covered with darkness, God said, "Let there be light."
ஆதியிலே இந்த பூமியிலே இருள் சூழ்ந்திருந்த பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார்.
Teaching us that that is God's desire in a dark world.
இந்த இருள் நிறைந்த உலகத்திலே தேவனுடைய வாஞ்சை ஒளி உண்டாக வேண்டும் என்பது.
If you were to look at this world from heaven, you would see it as a world covered with darkness.
பரத்திலிருந்து இந்த பூமியை நீங்கள் கண்ணோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உலகமானது இருளினாலே நிறைந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும்.
Spiritual darkness caused by sin.
பாவத்தினாலே விளைந்ததான ஆவிக்குரிய ஒரு இருள்.
Sin among all the unbelievers.
அவிசுவாசிகளின் மத்தியிலே காணப்படுகிற பாவம்.
And a lot of sin among believers.
விசுவாசிகள் மத்தியிலேயும் காணப்படுகிற பல பாவங்கள்.
And all sin brings darkness.
எந்த பாவமானாலும் எல்லா பாவமும் இருளை கொண்டு வருகிறது.
Darkness in the homes of unbelievers, darkness in the homes of believers.
அவிசுவாசிகளுடைய குடும்பங்களிலே இருள் காணப்படுகிறது, விசுவாசிகளுடைய குடும்பங்களிலேயும் இருள் காணப்படுகிறது.
What is God's desire?
தேவனுடைய வாஞ்சை என்ன?
Let there be light.
வெளிச்சம் உண்டாக கடவது.
What is that light?
அந்த வெளிச்சம் என்றால் என்ன?
In the Old Testament we read, "Thy word is a lamp unto my feet and a light unto my path."
உடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு வெளிச்சமும் பாதைக்கு தீபமுமாய் இருக்கிறது என்று பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம்.
Psalm 119 we also read, "The entrance of God's word gives light."
தேவனுடைய வார்த்தையின் பிரவேசத்திலே வெளிச்சம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். சங்கீதம் 119.
The only light that this world had right up until Jesus came was the light in the Old Testament.
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் வரை இந்த உலகத்திற்கு கிடைத்த வெளிச்சம் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே வார்த்தையிலே காணப்படுகிற வெளிச்சம் தான்.
It was a written word, commandments, laws.
எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரமாணங்கள் தான் வெளிச்சமாக இருந்தது.
But when Jesus came into the world and lived here for 33 years.
ஆனால் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து 33.5 ஆண்டுகள் வாழ்ந்த பொழுது,
He said, "I am the light of the world."
நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார்.
And we read a lovely verse in John chapter 1.
யோவான் 1 அதிகாரத்தில் அருமையான ஒரு வசனம் காணப்படுகிறது.
And verse 4.
4 வசனம்.
In Jesus Christ was life. And that life was the light of the world.
இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று வாசிக்கிறோம்.
It was not just the written word like in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்டது போல எழுதப்பட்ட வார்த்தை ஒளியாக இருக்கவில்லை.
It was more than a word, it was a life.
வார்த்தையை காட்டிலும் அதிகமான ஒன்று, அது ஜீவன்.
See, in the Old Testament they could only proclaim the word of God and say that's the light.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய வார்த்தையை அறிவித்து இதுதான் ஒளி என்று சொன்னார்கள். வார்த்தையை மட்டும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரசங்கியார் மீண்டுமாய் பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு தான் செல்கிறார்.
But when Jesus came,
ஆனால் இயேசு வந்தபொழுது,
He did not only proclaim the word, though He did that.
அவர் வார்த்தையை பிரசங்கித்தாலும் கூட வார்த்தையை மட்டுமே அவர் பிரசங்கிக்கவில்லை.
His word was backed up by His life.
அவருடைய வார்த்தையானது அவருடைய வாழ்க்கையினாலே தாங்கப்பட்டதாக இருந்தது.
Because the word had become flesh in him.
அவருக்குள்ளாக அந்த வார்த்தை மாம்சமானது.
And so he could say, "I am the light of the world."
ஆகவே நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று அவரால் சொல்ல முடிந்தது.
And that light was a life.
அந்த ஒளி ஒரு ஜீவனாய் இருந்தது, வாழ்க்கையாய் இருந்தது.
It was a life of humility.
அது தாழ்மையின் ஒரு வாழ்க்கையாய் இருந்தது.
It was a life of total purity.
முற்றிலுமாய் பரிசுத்தமான தூய்மையான ஒரு வாழ்க்கையா இருந்தது.
It was a life of perfect love for people.
ஜனங்கள் மீது பூரண ஒரு அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது.
It was a life of total submission to his heavenly father.
தம்முடைய பரத்தில் உள்ள பிதாவுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது.
He wasn't a rich man.
அவர் மிகுந்த ஐஸ்வர்யமாக இல்லை.
He did not excel in the scientific field or academics.
விஞ்ஞானத்திலேயோ அல்லது படிப்பு என்கிற காரியங்களிலோ அவர் சிறந்து விளங்கவில்லை.
Those are not the light.
அவைகளெல்லாம் ஒளி அல்ல.
It was the life of God manifest in a human being.
மனுஷனிலே வெளிப்படுகிற தேவனுடைய வாழ்க்கை.
And after he went up to heaven,
அவர் பரத்திற்கு சென்ற பிறகு,
he sent the Holy Spirit.
அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார்.
And when the Holy Spirit fills a person,
பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபரை நிரப்பும் பொழுது,
he can be the light himself.
அந்த மனிதன் ஒளியாக மாற முடியும்.
You remember we saw that Jesus said in John 9 verse 5, as long as I am in the world, I am the light of the world.
நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று யோவான் 9 அதிகாரம் 5 வசனத்திலே நாம் பார்த்தோம்.
When he went up to heaven, he did not leave the world without a light.
அவர் பரத்திற்கு ஏறி சென்ற பொழுது ஒளியே இல்லாதபடிக்கு இந்த உலகத்தை விட்டு செல்லவில்லை.
He told his disciples in Matthew 5:14.
5 அதிகாரம் மத்தேயு 14 வசனத்திலே தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார்,
You are the light of the world.
நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சீஷர்களுக்கு சொன்னார்.
Do you know what that means?
அதனுடைய பொருள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா?
That means you and I should be able to stand up and say, according to Matthew 5:14, I am the light of the world.
மத்தேயு 5:14-ன்படி நீங்களும் நானும் எழுந்து நின்று நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
It's an awesome responsibility.
அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக நம் மீது வருகிறது.
This is what God desires.
இதுதான் தேவனுடைய வாஞ்சையாக இருக்கிறது.
Jesus didn't travel the whole world.
இயேசு முழு உலகத்திற்கும் பிரயாணம் செய்யவில்லை.
But he was the light of God in the place where God put him.
ஆனால் தேவன் இயேசுவை எங்கே வைக்க தீர்மானித்திருந்தாரோ அந்த இடத்திலே தேவனுக்கு ஒளியாக அவர் இருந்தார்.
You and I don't have to travel the world.
நீங்களும் நானும் உலகம் முழுவதும் பிரயாணம் செய்ய தேவையில்லை.
Jesus traveled in a much smaller area than most of us have traveled.
நம்மிலே அநேகர் பிரயாணம் செய்த தூரங்களை காட்டிலும் மிக குறைவான தூரம் தான் இயேசு பிரயாணம் செய்திருக்கிறார் இந்த பூமியில் இருக்கும் பொழுது.
State of Israel is only something like the size of Kerala, small state.
கேரளா மாநிலத்தை போன்ற ஒரு அளவுதான் இஸ்ரேல் தேசம் இருக்கும்.
That's all. Jesus stayed there.
இயேசு அங்கேதான் தங்கியிருந்தார்.
In that small place called Israel, he was the light of the whole world.
அந்த சிறிய இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகிற தேசத்திலே இருந்து அவர் முழு உலகத்துக்கும் ஒளியாக இருந்தார்.
And he tells you and me,
உங்களை என்னை பார்த்து சொல்கிறார்,
If you are a disciple of Jesus Christ,
நீ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சீஷனாய் இருப்பாயானால்,
you are the light of the world.
நீ உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறாய்.
In the midst of the darkness of sin,
பாவம் என்கிற இருளின் மத்தியிலே,
you and I have to demonstrate the purity and the humility of the life of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் தூய்மையையும் அவருடைய தாழ்மையையும் நீங்களும் நானும் பிரதிபலிக்கிறவளாய் இருக்க வேண்டும்.
The love that Jesus had for evil people,
தீமையான மக்கள் மீது இயேசு காண்பித்த அன்பு,
the forgiving attitude that Jesus had to people who killed him,
இயேசுவை கொலை செய்த மக்களை பார்த்து அவர் மன்னிக்க கூடிய தன்மையுடையவராய் இருந்தாரே,
total purity,
முற்றிலுமான ஒரு தூய்மை,
the pure way he behaved with women,
ஸ்திரீகளோடு கூட அவர் நடந்து கொண்ட தூய்மையான வாழ்க்கை,
the pure way in which he handled money,
பணத்திலே கையாண்ட தூய்மையான ஒரு வாழ்க்கை.
If we fail in these areas,
இந்த பகுதிகளிலே நாம் தவறுவோமானால்,
whatever else we may do,
நாம் என்ன செய்தாலும் சரி,
we have failed God,
நாம் தேவனிடத்திலே தவறிவிட்டோம்.
And if you claim to be a believer, my brother, sister,
என் சகோதரனே சகோதரியே நான் ஒரு விசுவாசி என்று நீங்கள் சொன்னாலும்,
even if you never knew it till today,
இன்று வரை நீங்கள் இதை அறியாதிருந்தாலும்,
remember the Lord says to you, you are the light of the world.
நீ இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறாய் என்று இயேசு இன்றைக்கு சொல்கிறார்.
The same desire that God had right from the beginning in Genesis 1, let there be light.
வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே தேவன் கொண்டிருந்த அதே வாஞ்சை.
That is his desire in placing you wherever you are.
நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை வைத்திருக்கக்கூடிய தேவனுடைய வாஞ்சையும் விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கிறது.
If you work in an office and all surrounded by unbelievers, you are the light in that office.
நீங்கள் அலுவலகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை சுற்றிலும் அவிசுவாசிகள் சூழ்ந்திருக்கிறார்கள், அந்த இடத்திலே நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள்.
If you live in an area of this town, you're a light in that area.
ஒரு பட்டணத்திலே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே நீங்கள் தேவனுக்கு ஒளியாக இருக்கிறீர்கள்.
If you're married, your home must be like a light in that area.
உங்களுக்கு திருமணமாக இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய குடும்பம் தேவனுக்கு ஒளியாக இருக்க வேண்டும்.
The homes around you may fight and quarrel and yell and scream.
உங்களை சுற்றிலும் உள்ள குடும்பங்களிலே அவர்கள் சத்தம் போடலாம், சண்டை போட்டுக் கொண்டிருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம்.
Because that's darkness.
ஏனென்றால் அங்கே இருள் இருக்கிறது.
But in your home,
ஆனால் உங்களுடைய குடும்பத்திலே,
there must be no fighting.
அங்கே சண்டையே இருக்கக்கூடாது.
There must be not the noise of quarreling and yelling in your house.
உங்களுடைய குடும்பத்திலிருந்து சண்டை போடுகிற அல்லது சிறிய பிணக்குகள் வரக்கூடிய சத்தம் கூட கேட்கக்கூடாது.
That's what it means to be the light of the world.
உலகத்திற்கு ஒளியாக இருப்பது என்றால் இதுதான் அதனுடைய பொருள்.
But very often Christians substitute activity for light.
ஆனால் அநேக சமயங்களிலே ஒளிக்கு மாற்றாக தங்களுடைய செயல்களையும் கிரியைகளையும் வைத்து விடுகிறார்கள்.
We think God wants activity from us.
நம்மிடத்திலிருந்து தேவன் அநேக கிரியைகளையும் செயல்பாடுகளையும் எதிர்பார்க்கிறார் என்று நாம் நினைக்கிறோம்.
Light first of all.
இல்லை, முதலாவதாக அவர் ஒளியை எதிர்பார்க்கிறார்.
Activity the devil has got plenty of it.
பிசாசுக்கு அவன் நிறைவான செயல்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கிறான்.
If you turn to the book of Job,
யோபின் புத்தகம்,
Job was the first book that God wrote in the Bible.
வேதத்தில் தேவன் எழுதிய முதல் புத்தகம் யோபு.
I don't know whether all of you know that.
நீங்கள் எல்லாரும் இதை அறிந்திருக்கலாம் இல்லையா எனக்கு தெரியவில்லை.
Genesis was written by Moses 1500 years before Christ.
கிறிஸ்துவுக்கு பிறப்பதற்கு முன்பதாக 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக மோசே ஆதியாகம புத்தகத்தை எழுதினார்.
But you read the book of Job, there's no reference to Abraham, Isaac or Jacob.
யோபின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை குறித்து எதுவுமே நீங்கள் வாசிக்க முடியாது.
It's the only book in the Bible which has no connection with Abraham, Isaac and Jacob.
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவரோடு கூட தொடர்பில்லாத ஒரு புத்தகம் இருக்குமே ஆனால் அதுதான் யோபின் புத்தகம்.
No reference to Moses or the law.
மோசே நியாய பிரமாணத்தை குறித்து எந்த ஒரு குறிப்பும் இல்லை.
It's very clear that Job lived long before Moses.
ஆகவே மோசேக்கு வெகு நாட்களுக்கு முன்பாகவே யோபு வாழ்ந்தான் என்பது நமக்கு விளங்குகிறது.
So if Moses wrote Genesis, then Job was the first book in the Bible.
மோசே ஆதியாகமத்தை எழுதியிருந்திருக்கிறார் என்று சொன்னால் வேதத்திலே முதல் புத்தகமானது யோபு.
And that's very interesting.
அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது.
That when God decided to write a book for man.
மனிதனுக்கென்று தேவன் ஒரு புத்தகத்தை எழுத தீர்மானித்த பொழுது
He wrote about a man of God.
ஒரு தேவ மனிதனை குறித்து அவர் எழுதுகிறார்.
And he wrote about a man of God about whom he could boast to the devil.
பிசாசை பார்த்து சவாலிடக்கூடியதான ஒரு மனித தேவ மனிதனை குறித்து அவர் எழுதியிருக்கிறார்.
Remember, that's the first book God is writing for mankind.
தேவன் மனித குலத்திற்கு எழுதக்கூடிய முதல் புத்தகம் இதுதான் என்று எண்ணி பாருங்கள்.
No, there are two ways you can read the Bible.
வேதத்தை நீங்கள் இரண்டு விதங்களிலே வாசிக்கலாம்.
You can read it you know like a theological book that you study
நீங்கள் ஒரு இறையியல் புத்தகம் என்று எண்ணி நீங்கள் அதை ஆழமாக படிக்கலாம்
like you study a chemistry book and try to understand all the equations and all there
ஒரு வேதியியல் புத்தகத்தை படித்து அதனுடைய காரியங்கள் எல்லாம் புரிந்துகொள்வது போல நீங்கள் இந்த புத்தகத்தையும் படிக்கலாம்
or you can read the book with the light of the holy spirit
அதே சமயத்திலே நீங்கள் இந்த புத்தகத்தை பரிசுத்த ஆவியானுடைய ஒளியோடு கூட நீங்கள் வாசிக்க முடியும்
the holy spirit will give you a glimpse into the heart of God
பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய உள்ளத்திலே அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பார்
That's the way you should read it
இப்படி தான் நீங்கள் வாசிக்க வேண்டும்
There was a great scientist who once said
ஒரு பெரிய விஞ்ஞானி ஒரு முறை சொன்னார்
that all the discoveries in science were actually thinking the thoughts of God after him
விஞ்ஞானத்திலே கண்டு இருக்கக்கூடிய எல்லா கண்டுபிடிப்புகளுமே தேவனுடைய எண்ணங்களை எண்ணுவதுதான்
So many laws that God has placed in science.
விஞ்ஞானத்தில் எத்தனையோ பிரமாணங்களை விதிகளை தேவன் வைத்திருக்கிறார்.
Millions of years ago he placed those laws into this universe.
லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த அண்ட சராசரத்திலே அந்த விதிகளை எல்லாம் தேவன் வைத்திருக்கிறார்.
Scientists discover those laws.
விஞ்ஞானிகள் அந்த பிரமாணங்களை விதிகளை கண்டுபிடிக்கிறார்கள்.
That is thinking the thoughts of God many years after he thought them.
தேவன் எண்ணி அவைகளை சிருஷ்டித்ததற்கு பின்பாக தேவனுடைய எண்ணங்களை சற்று கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எண்ணுவதுதான் அந்த விஞ்ஞானம் என்று சொல்கிறார்.
We must read the Bible like that.
நாம் வேதத்தை எப்படித்தான் வாசிக்க வேண்டும்
thinking the thoughts of God
தேவனுடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தையிலே கொண்டு வாசிக்க வேண்டும்
not about scientific facts
விஞ்ஞான கூற்றுகளை அல்ல
but about the heart of God for man
ஆனால் மனிதன் பால் தேவன் கொண்டிருக்கக்கூடிய இருதயத்தின் பாரம்
I want to encourage all of you to start reading the Bible like that.
நீங்கள் இதுபோல வேதத்தை வாசிக்க ஆரம்பியுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
Ask for the Holy Spirit to give you light on his word.
பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வார்த்தையில் உள்ள வெளிச்சத்தை எனக்கு காண்பியும் என்று கேட்டு வாசியுங்கள்.
You can look into the heart of God through this book.
இந்த வேதத்தின் மூலமாக தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
There is no book in the world like this.
இதுபோல எந்த ஒரு புத்தகமும் இந்த உலகத்திலே கிடையாது.
I have spent 50 years looking into this book. To see the heart of God.
தேவனுடைய இருதயத்தை காணும்படியாக 50 ஆண்டுகளாக இந்த புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன்.
And I discover things today, even now, new things.
இன்றைக்கும் கூட வாசிக்கும் பொழுது புதிய காரியங்களை நான் அதை கண்டுபிடிக்க முடிகிறது.
So when you think of the first book that God wrote for man.
தேவன் மனிதனுக்கென்று எழுதின முதல் புத்தகத்தை பாருங்கள்.
You see the heart of God there.
அங்கே தேவனுடைய உள்ளத்தை பார்க்க முடியும்.
What do we see?
அங்கே என்ன பார்க்கிறோம்?
God wants a man on earth whom he can point out to Satan and say Have you seen a man like that?
இது போல ஒரு மனிதனை நீ பார்த்தாயா என்று சாத்தானை பார்த்து சவாலிடக்கூடிய ஒரு மனிதன் தேவனுக்கு தேவை என்று பார்க்கிறோம்.
This man who's living in this town, Satan, have you seen him?
சாத்தானே இந்த பட்டணத்திலே வாழக்கூடிய இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தாயா என்று சொல்ல முடியுறதா?
There I see the heart of God in his desire for man.
மனிதனுக்கென்று தேவன் அவருடைய உள்ளமும் அவருடைய உள்ளத்தின் வாஞ்சியும் நான் பார்க்கிறேன்.
What does he say about Job?
யோபினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது?
You know, when Satan came and stood before God,
சாத்தான் வந்து தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது,
he asked Satan, "Where are you coming from?"
எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார்.
And Satan said in verse 7, Job 1:7, "I've been walking all over the earth."
நான் பூமி எங்கும் உலாவி வருகிறேன் என்று ஒன்று யோபு 1:7 வாசிக்கிறோம்.
Satan roams around, he's in the second heavens in the heavenlies, but he's got permission to roam around all over the earth.
சாத்தான் இரண்டாம் வானத்தில் இருந்தாலும் கூட இந்த பூமி எங்கும் உலாவுவதற்கு அவனால் முடிகிறது.
Satan and the demons are walking around the earth.
சாத்தானும் பிசாசுகளும் இந்த பூமி முழுவதுமாக உலாவிக் கொண்டிருக்கிறது.
They're not in hell.
அவைகள் நரகத்திலே இல்லை.
Their headquarters are in the heavenlies.
அவருடைய தலைமை செயலகமானது இரண்டாம் வானத்திலே இருக்கிறது.
And from there they walk around the earth.
அங்கிருந்து இந்த பூமியிலே உலாவுகிறார்கள், உலாவுகிறது.
And he's called the accuser of the brethren in Revelation chapter 12.
வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், 12 அதிகாரத்திலே அவன் சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன் என்று பார்க்கிறோம்.
He goes around looking to see whom he can accuse.
யாரை நான் குற்றம் சாட்டலாம் என்று தேடிக்கொண்டே உலாவிக் கொண்டிருக்கிறான்.
He's also called the deceiver of the whole world.
முழு உலகத்தையும் வஞ்சிக்கிறவன் என்று அவனுக்கு பெயர்.
He goes all over the world trying to deceive people.
மக்களை எப்படியாவது வஞ்சித்து விட வேண்டும், ஏமாற்றி விட வேண்டும் என்று சொல்லி உலகம் முழுவதுமாய் அவன் உலாவிக் கொண்டிருக்கிறான்.
False religions.
பொய்யான மதங்களை கொண்டு.
And even Christians, he seeks to deceive with a wrong understanding of God.
தேவனை குறித்த தவறான ஒரு புரிந்துகொள்ளுதல் மூலமாக கிறிஸ்தவர்களையும் கூட பிசாசு வஞ்சித்துக்
கொண்டிருக்கிறான். Wrong understanding of the Bible.
வேதத்தை குறித்த தவறான ஒரு விளக்கத்தை கொண்டு அவனை வஞ்சித்து
விடுகிறான். Actually a wrong understanding of the meaning of the word grace.
குறிப்பாக கிருபை என்கிற அந்த பதத்திற்கு தவறான அர்த்தத்தை கொடுத்து பிசாசு அநேக கிறிஸ்தவர்களை வஞ்சித்து
விட்டான்.
அவன் முழு உலகத்தையும் வஞ்சிக்கிறவன்.
If you don't allow the Holy Spirit to help you to look into the heart of God, the devil will deceive you left, right and center.
தேவனே, உங்களுடைய உள்ளத்தை பார்க்க முடிய எனக்கு உதவி செய்யும் என்று சில ஜெபத்தோடு கூட நீங்கள் இதை வாசிக்காவிட்டால் உங்களை முழுமையாக பிசாசு வஞ்சித்து விடுவான்.
He is the deceiver of the world but the accuser of the brethren.
அவன் உலகத்தை வஞ்சிக்கிறவன், சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன்.
He doesn't accuse the world.
அவன் உலகத்தை குற்றம் சாட்டுவது கிடையாது.
He deceives the world.
அவன் உலகத்தை வஞ்சிக்கிறான்.
But Revelation 12 says he is the accuser especially of believers.
அவன் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறது போல விசுவாசிகளை குற்றமாக சகோதரர்களை குற்றம் சாட்டுகிறவன்.
Remember that when you accuse a believer you are just holding hands with the devil.
நீங்கள் இன்னொரு விசுவாசியை குற்றம் சாட்டும் பொழுது பிசாசோடு கூட கை கோர்த்து கொள்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
We have to expose wrong doctrine.
நாம் தவறான உபதேசங்களை கண்டிப்பாக வெளிக்கொண்டு வர வேண்டும்.
Deception.
வஞ்சனைகளை நாம் வெளிக்காட்ட வேண்டும்.
The light of God in the darkness the devil brings.
பிசாசு கொண்டு வரக்கூடிய இருளிலே நாம் தேவனுடைய ஒளியை கொண்டு வருவதாய் இருக்க வேண்டும்.
But we are not called to accuse people.
ஆனால் மக்களை நாம் குற்றம் சாட்டும் படியாக அழைக்கப்படவில்லை.
There is a lot of difference between exposing wrong doctrine and accusing people.
தவறான உபதேசத்தை சுட்டி காண்பிப்பதற்கும் ஜனங்களை குற்றப்படுத்துவதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு.
But many Christians don't seem to understand that. They mix up the two.
அநேக கிறிஸ்தவர்கள் இதை விளங்கிக் கொள்ளாதபடினாலே இதை இரண்டையுமே அவர்கள் ஒன்றாக கலந்து விடுகிறார்கள்.
When they expose wrong doctrine, they also accuse people.
அவர்கள் தவறான உபதேசத்தை வெளிக்காட்டும் பொழுது, வெளியரங்கமாக்கும் பொழுது மக்களையும் குற்றப்படுத்தி விடுகிறார்கள்.
When the devil is moving around the world,
பிசாசு இந்த உலகம் முழுவதுமாய் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது,
he is looking for someone who claims to have faith in God.
தேவனிலே நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவனை தேடிக் கொண்டிருக்கிறான்.
And nowadays he is looking for those who claim to be Christians.
இன்றைக்கு
those who claim to be Christians,
கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒருவளிடத்திலே போகிறான்.
He is looking for those who say they are born again.
நான் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்திலே பிசாசு போகிறான்.
Especially for those who say we are filled with the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவளிடத்திலே பிசாசு போகிறான்.
He observes their lives very carefully.
அவருடைய வாழ்க்கையை மிகுந்த கவனத்தோடு கூட கூர்ந்து நோக்கிக் கொண்டே இருக்கிறான்.
To accuse them to God.
தேவனிடத்திலே அவர்களை குற்றம் சாட்ட முடியாது.
What it says in Revelation 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திலே இதை வாசிக்கிறோம்.
He says, "Oh God,
தேவனே,
look at that fellow.
இந்த மனிதனை பாரும்.
He says he is better than other Christians because he is born again.
இவன் இந்த மனிதன் மறுபடியும் பிறந்திருக்கிறபடினாலே மற்ற கிறிஸ்தவர்களை காட்டிலும் தான் மேன்மையானவன் என்று சொல்கிறான்.
He also says he is filled with the Spirit because he speaks in tongues.
அது மட்டுமல்ல, அந்நிய பாஷை பேசுவதனாலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிறைந்து விட்டேன் என்றும் சொல்கிறார்.
But look at the way he lives.
ஆனால் அவர் வாழ்கிற வாழ்க்கையை பாருங்கள்.
Look at the way he lives in private.
அந்தரங்கத்தில் அவர் வாழ்கிற வாழ்க்கையை பாருங்கள்.
The areas of his life other people don't see.
மற்ற மக்கள் பார்க்காத பகுதியிலே அவர் எப்படி வாழ்கிறார் என்பதை பாருங்கள்.
Tell me God, is that your child?
பிதா தேவனே, இது உம்முடைய பிள்ளையா என்று சொல்லும்.
Is he your representative on earth?
இவன் தான் உங்களுக்கு பிரதிநிதியாக இந்த பூமியில வாழப் போகிறான்.
You see what his life is like?
அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று நீர் பார்க்கவில்லை ஆண்டவரே?
Don't you know he's a hypocrite?
அவன் மாய்மாலக்காரனா இல்லையா?
Don't you see how he lives with his wife?
மனைவியோடு கூட எப்படி வாழ்கிறான் என்று நீர் பாரும்.
See how he's brought up his children?
எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறான் என்று பாரும்.
See all the unrighteousness and money in his life?
தன்னுடைய வாழ்க்கையிலே பண விஷயத்தில் எவ்வளவு அநீதி இருக்கிறது என்று பாரும்.
And that sister who covers her head and looks so holy in the church?
சபையிலே முக்காடு போட்டுக்கொண்டு பரிசுத்த வாட்டியை போல காண்பிக்கிற தன் சகோதரியை பாரும்.
See how she talks to her husband at home?
வீட்டிலே தன்னுடைய கணவனிடத்தில் பேசுகிற விதம் எப்படி இருக்கிறது என்று பாரும்.
She speaks in tongues but see how she with what tongue she uses to her husband at home?
சபையிலே அந்நிய பாஷையில் பேசுகிறாள், ஆனால் வீட்டிலே எவ்வித பாஷையில் பேசுகிறார் என்று பாரும்.
Is this your child?
இது உம்முடைய பிள்ளையா?
What can God say?
Devan enna solluvar?
God is not unrighteous to say, no, I shut my eyes to all that, it is all covered in the blood of Jesus.
Devan anidhi ullavarai illai naan kangalai moodikollugiren idellam naan paarkamaatten endru solli avar sollamaatar.
That's what some preacher will tell you, but God doesn't say that.
Sila prasangiyargal vendumanal appadi solluvargal, devan appadi sollamaatar.
He is a righteous God.
Avar neethi ulla devan.
You say, but we have an advocate, Jesus Christ.
Ana namakku parindhi pesakudiya oruvar irukkar, aandavaraga Yesu Kristu.
But he is called in 1 John 2 a righteous advocate.
Anal avar neethi ulla parindhi pesugiravar endru 1 John 2 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
He is not like earthly advocates who will cover up your sin and plead for you.
உங்களுடைய பாவங்களையும் தவறுகளையும் மறைத்து விட்டு உங்களுக்காக வழக்காடுகிற பூமிக்குரிய வழக்கறிஞரை போல அவர் இல்லை.
Unless you honestly acknowledge it and confess it, then he'll do it.
நீங்கள் நேர்மையாக உங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்தால் உங்களுக்காக அப்பொழுது வழக்காடுவார்.
But if you cover it all up and pretend before people you're okay, Jesus the righteous advocate will never plead for you.
ஆனால் நீங்கள் உங்கள் பாவங்களை எல்லாம் மறைத்து விட்டு நான் நன்றாக தான் இருக்கிறேன் என்கிற ஒரு காட்சியை நீங்கள் காண்பிப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு காலம் தேவன் உங்களுக்காக பரிந்து பேச மாட்டார்.
And so the devil says, look at that hypocrite, look at that hypocrite, look at the other hypocrite.
பிசாசு இந்த மாயமாளனைக் பாருங்கள், இந்த மாயமாளக்காரனை பாருங்கள் என்று சொல்லி தேவனிடத்தில் சொல்கிறான்.
God says you're right.
தேவன் சொல்கிறார், சாத்தானே நீ சொல்கிறது சரிதான்.
பட்
ஆனால்
ஹேவ் யூ சீன் ஜோ,
யோபுவை பார்த்தாயா?
ஒன் மேன்,
ஒரு மனிதன்.
ஐ நோ சேட்டன் தட் ஐ டோன்ட் ஹேவ் மெனி பீப்புள்,
சாத்தானே எனக்கு அநேக மக்கள் இல்லை என்று எனக்கு தெரியும்.
பட் ஹேவ் யூ சீன் ஜோ,
ஆனால் யோபுவை பார்த்தாயா?
வென் யூ ரீட் தட், ஹவ் டு யூ ஃபீல்?
இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது எப்படி உணர்கிறீர்கள்?
ஐ ரிமெம்பர் மெனி இயர்ஸ் அகோ அஸ் எ யங் மேன் ஐ ரெட் தட்.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு வாலிபனாக இருந்த பொழுது இதை நான் வாசித்தது எனக்கு ஞாபகம் வருகிறது.
Tremendous desire rose up in me.
எனக்குள்ளாக இருந்து ஒரு பெரிய வாஞ்சி எழும்பியது.
I said, Lord,
ஆண்டவரே,
in my generation I want you to point to me.
என்னுடைய சந்ததியிலே ஆண்டவரே நான் அப்படி இருக்க விரும்புகிறேன்.
Not only me.
நான் மட்டுமல்ல.
I pray there'll be many like that.
இதுபோல அநேகர் இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன்.
I want to be one of those.
அப்படிப்பட்டவர்களில் நான் ஒருவனாய் இருக்க விரும்புகிறேன்.
Whom you can point out to the devil.
பிசாசை பார்த்து நீ சுட்டி காட்டும்படியாக.
See, examine his life.
இவனுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்.
See his attitude to money.
பணத்தின் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை பார்.
Look at the thoughts that go on in his mind.
அவனுடைய சிந்தையிலே ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்களை அலசி பார்.
Look at the sights that he goes and looks at on the internet when he's on a computer.
கணினியில இணையதளத்தில் எவ்விதமான தளங்களை எல்லாம் பார்க்கிறார் என்பதை நீ சோதித்து பார்.
When nobody is watching.
என்ன காரியங்களை கவனிக்கிறார்?
When nobody is watching him.
யாருமே இந்த மனிதனை பார்க்காதிருக்கும் பொழுது என்ன இணையதளத்துக்குள்ளாக போகிறார் என்பதை பார்.
Go and live in his home 365 days and see how he talks to his wife.
இவனுடைய வீட்டிற்கு சென்று குடும்பத்திலே சென்று 365 நாளும் நீ வாழ்ந்து பார்த்து அவன் தன்னுடைய மனைவியிடத்தில் எப்படி பேசுகிறான் என்பதை பரிசோதித்து பார்.
See how he has brought up his children.
தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறான் என்பதை பார்.
See how he relates to his co-workers.
தன்னுடைய உடன் ஊழியரோடு கூட எப்படி உறவு கொண்டிருக்கிறார் என்பதை பார்.
See the type of church he is trying to build.
எப்படிப்பட்ட சபையை அவர் கட்ட விரும்புகிறார் என்பதை பார்.
I want to ask you, my brother, sister.
அருமையான சகோதரரே, சகோதரிகளே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன்.
You have a longing that God should be able to boast of you.
உங்களை குறித்து தேவன் பெருமை பாராட்ட வேண்டும், மேன்மை பாராட்ட வேண்டும் என்ற அளவுக்கு வாழ வேண்டுமே என்ற ஒரு வாஞ்சம் உங்களுக்கு இல்லையா?
What is your ambition in life?
உங்களுடைய வாழ்க்கையின் அபிலாஷை, லக்கு என்ன?
Is it just to go around doing something for God?
தேவனுக்காக ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று சில இங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டிருப்பதா?
Some people say that.
சிலர் அப்படி சொல்கிறார்கள்.
Why don't you do something for God?
தேவனுக்கென்று ஏன் எதையாவது ஒன்றை செய்ய கூடாது?
You know what Jesus taught us to pray?
இயேசு நமக்கு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் தெரியுமா?
Thy will be done on earth as it is done in heaven.
பரத்திலே நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக.
The angels don't tell each other, come on, do something for God.
தூதர்கள் ஒருவரையொரு பார்த்து தேவனுக்காக எதையாவது செய் என்று சொல்கிறார்களா? இல்லை.
You know what the angels in heaven do?
பரலோகத்திலே தூதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்?
Why do we need to know that?
ஏன் நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும்?
Because Jesus taught us to pray, thy will be done in my life. Exactly like the angels do it in heaven.
எப்படி பரலோகத்திலே தூதர்கள் நம்முடைய சித்தத்தை செய்கிறார்களோ அதே போல என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
That's why I want to know how Gabriel does God's will in heaven.
ஆகவே தான் காபிரியேல் தேவனுடைய சித்தத்தை பரலோகத்தில் எப்படி செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
Because he taught me to pray thy will be done in my life on earth like that.
அதே போல உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
You know what Gabriel does?
காபிரியேல் என்ன செய்கிறார் தெரியுமா?
Or Michael or all the other angels?
மிகாவேல் அல்லது மற்ற தூதர்கள் என்ன செய்கிறார்கள்?
They don't run around doing something for God.
தேவனுக்கென்று எதையாவது செய்ய வேண்டும் என்று இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கவில்லை.
They wait before God.
தேவனுக்கு முன்பாக காத்திருக்கிறார்கள்.
God,
தேவனே,
what will you have me to do?
நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்?
They don't listen to the ideas and opinions of all the clever angels around them.
தங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய புத்திசாலி தூதருடைய அபிப்பிராயங்கள் எல்லாம் என்ன என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் இருக்கவில்லை.
Human beings and Christian workers are like that.
மனுஷர்களும் பூமிக்குரிய கிறிஸ்தவ ஊழியர்களும் அப்படி இருக்கலாம்.
But not a man who knows God.
ஆனால் தேவனை அறிந்த ஒரு மனிதன் அப்படி இருக்க மாட்டான்.
He waits before his
தேவனுக்கு முன்பாக காத்திருக்கிறார்.
The angels wait and God says do this they do that.
தேவனை பார்த்து தூதர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், இதை செய் என்று சொன்னால் உடனே செய்கிறார்கள்.
When they finish doing that they come back and wait before him.
அதை செய்து முடித்த உடனே மீண்டும் தேவனுடைய பாதத்திலே வந்து காத்திருக்கிறார்கள்.
That is how God's will is done in heaven.
இப்படித்தான் பரத்திலே தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது.
If every angel went around trying to do something for God there'd be total confusion in heaven.
எல்லா தூதர்களுமே தேவனுக்கு என்று ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டே இருந்தால் பரலோகத்திலே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிடும்.
If they came on earth trying to do something or the other for God there'd be confusion on earth.
பூமியிலேயே வந்து தேவனுக்கு என்று ஏதாவது செய்ய வேண்டும் என்று தூதர்கள் இங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டே ஒரு குழப்பம்
ஏற்பட்டுவிடும்.
ஒன்றை செய்ய வேண்டும் என்று
வார்த்தையை
கேட்க
வேண்டும்.
ஏதாவது ஒன்றை செய்ய சொன்னால் நான் செய்கிறேன் ஆண்டவரே.
And Martha who was busy doing so many things.
பல காரியங்களை செய்வதிலே ஈடுபட்டிருந்த மார்த்தாள்
was so irritated with Mary who just seemed to be sitting waiting.
மரியாள் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள், எனக்கு உதவி செய்யாமல் என்று சொல்லி தனக்குள்ளாக ஒரு எரிச்சல் வந்து விடுகிறது.
This active type of Christians are always very irritated when anybody talks about waiting on the Lord.
இந்த செயல்களிலே கிரியைகளிலே அதிகமாக ஈடுபட்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் யாராவது தேவனை பார்த்து காத்திருக்கும் பொழுது அவர்கள் மீது எரிச்சல் அடைகிறார்கள்.
She comes to complain to Jesus.
இயேசுவிடத்தில் புகார் சொல்கிறார்கள்.
Jesus told her in Luke 10:42.
லூக்கா 10:42 இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார்.
Martha you are worried about so many things.
நீ பல்வேறு காரியங்களை குறித்து நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய்.
I am not interested in all your activity.
உன்னுடைய எல்லா கிரியைகளிலுமே நான் விருப்பமாக இல்லை.
There is only one thing needful for man.
மனிதனுக்கு தேவையானது ஒன்றே.
And Mary has chosen the good part.
மரியாள் அந்த நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள்.
Learn from her.
அவளிடத்திலிருந்து கற்றுக்கொள்.
It's not activity I want.
எனக்கு தேவையானதெல்லாம் கிரியைகள் அல்ல, செயல்பாடுகள் அல்ல.
Wait on me and do what I tell you to do.
என்னிடத்திலே காத்து, நான் என்ன செய்ய சொல்கிறேனோ அதை செய்.
That's how Job was.
இப்படித்தான் யோபு இருந்தார்.
One man.
ஒரு மனிதர்.
Who was like a light for God in a dark world.
இருள் நிறைந்த உலகத்திலே தேவனுக்கென்று ஒளியாக அவர் வாழ்ந்தார்.
Now I want to say to you my brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது
என்னவென்றால் The world is much more dark today than in Job's time.
யோபுவின் காலத்திலே இந்த உலகம் காணப்பட்டதை விட இப்பொழுது அதிக இருள் நிறைந்த உலகமாக காணப்படுகிறது.
Gross darkness has covered the earth like the Bible says.
வேதம் சொல்லுகிறது போல முழுவதுமாக இருள் கவி இருக்கிறது.
You know what God's looking for?
தேவன் எதை பார்க்கிறார்?
Not a lot of Christians who run around trying to do this that and the other.
இதையும் அதையும் செய்து கொண்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்களை தேவன் பார்ப்பதில்லை.
Burning shining lights.
தேவனுக்கென்று எரிந்து பிரகாசிக்கக்கூடிய விளக்குகள் இருக்கிறார்களா என்று பார்க்கிறார்.
Not like these shooting stars.
ஏதோ எரி நட்சத்திரத்தை போல இருக்கிறவர்கள் அல்ல.
Some Christians are like that.
சில கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள்.
They start out with great zeal.
பெரிய வைராக்கியத்தோடு கூட ஆரம்பிப்பார்கள்.
Burning.
எரிந்து பிரகாசிப்பார்கள்.
Shoot through.
அவர்கள் அதி வேகமாய் செல்வார்கள்.
And a few years later
ஒரு சில ஆண்டுகள் கழித்து
darkness
மீண்டும் இருள்.
Darkness
இருள்.
Where's that star that was shining so brightly a few years ago?
பிரகாசமாக ஒரு சில ஆண்டுகள் முன்பாக பிரகாசித்த அந்த நட்சத்திரம் எங்கே?
God doesn't want that.
தேவன் அப்படிப்பட்ட வெளிச்சம் தேவனுக்கு தேவையில்லை.
God wants us to be those like those stars that burn and burn and burn and burn till the end of our lives.
நம்முடைய வாழ்க்கை முடிவு வரை தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விளக்காக சுடராக இருக்க முடியாது தேவன் விரும்புகிறார்.
That is the life of Jesus.
அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் வாழ்க்கை.
Even if you don't do much for the Lord,
தேவனுக்கென்று அதிகமான கிரியைகளை நாம் செய்யாவிட்டாலும்
கூட, you would have done the greatest work for God if you burn as a light for him wherever you are.
நீங்கள் எங்கு சென்றாலும் தேவனுக்கென்று ஒரு ஒளியாக சுடர் விடுகிற ஒளியாக இருந்து விட்டால் அது தேவனுக்கு பெரிய விருப்பமாக இருக்கும்.
Now there were many things Job had.
யோபுக்கு அநேக காரியங்கள் இருந்தது.
He had good family.
நல்ல குடும்பம் இருந்தது.
He had a prospering business.
செழித்து ஓங்கக்கூடிய ஒரு நல்ல தொழில் இருந்தது.
God doesn't say anything about all that.
ஆனால் தேவன் அவைகளை குறித்தெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை.
He says, Satan, have you seen Job, a man who has a tremendous fear of me?
என்னை குறித்து அதிகமாய் பயப்படக்கூடிய தேவ பயம் நிறைந்த யோபு என்கிற மனிதனை பார்த்தாயா என்று கேட்கிறார்.
Now you got to look into the heart of God.
தேவனுடைய உள்ளத்தை நான் நோக்கி பார்க்க விரும்புகிறேன்.
When God looks for a man, what is he looking for?
தேவன் ஒரு மனிதனை தேடும் பொழுது அந்த மனிதனிடத்தில் பிரதானமாக எதை அவர் காண
விரும்புகிறார்? When God looks for a woman, what is he looking for?
தேவன் ஒரு ஸ்திரியை தேடினால் அந்த ஸ்திரியிடத்தில் என்ன பார்க்க விரும்புகிறார்?
Job chapter 1 verse 8.
யோபு 1 ஆம் அதிகாரம் 8 ஆம் வசனம்.
A blameless and upright man.
ஒரு சன்மார்க்கனும் உத்தமனுமாய் இருக்கக்கூடிய மனிதன்.
He may have been a clever man.
ஒரு புத்திசாலியா இருந்திருக்கலாம்.
But that's not important.
அது முக்கியமல்ல.
He was a very sharp businessman. Not important.
அவன் மிகவும் புத்தி கூர்மையான ஒரு தொழில் அதிபராய் இருந்திருக்கலாம். அது முக்கியமல்ல.
God had prospered his business tremendously. Not even mentioned.
தேவனுடைய சொத்துக்களை அதிகமாக வர்த்தக பண்ணியிருக்கிறார். அதுவும் சொல்லப்படவில்லை.
Many of us boast that God has blessed our business.
நம்முடைய தொழிலை தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் மேன்மை பாராட்டுகிறார்கள்.
It's true.
அது உண்மைதான்.
God blessed Job's business.
யோபுனுடைய தொழிலை தேவன் ஆசீர்வதித்தார்.
But God doesn't even mention that.
ஆனால் தேவன் அதை குறித்து ஒன்றையும் சொல்லவில்லை.
Because there are a lot of ungodly people whose business is also prospering.
எத்தனையோ தேவனற்ற மக்களுடைய தொழிலும் செழித்துக் கொண்டிருக்கிறது.
The richest people in the world are not Christians.
இந்த உலகத்திலே மிகவும் ஐஸ்வர்யவான்களா இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல.
That's not the mark of God's blessing.
தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் அதுவல்ல.
The mark of God's blessing is not that you got a PhD in your education.
உங்களுடைய படிப்பிலே PhD பட்டம் பெறுவது என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் அல்ல.
Because there are a lot of atheists who got PhD as well.
எத்தனையோ நாத்திகர்கள் PhD பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள்.
So if you say God blessed you, then God bless those atheists too.
என்னை தேவன் ஆசீர்வதித்தார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் நாத்திகர்களையும் ஆசீர்வதித்து இருக்கிறார்.
People who say Jesus makes me prosperous.
இயேசு என்னை வியாபாரத்திலே செழிக்க பண்ணியிருக்கிறார் என்று சொல்கிறவர்கள்.
Our Muslim friends say Allah has made them prosperous.
நம்முடைய முஸ்லிம் நண்பர்கள் அல்லாஹ் எங்களுடைய தொழிலை செழிக்க செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள்.
I've heard that in the Gulf countries.
நான் அதை வளைகுடா நாடுகளிலே பார்த்திருக்கிறேன்.
They say Allah has given all the oil to us Muslims. Allah has blessed the Muslims.
எல்லா எண்ணெய் வளத்தையும் முஸ்லிம்களாக எங்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள்.
Our Hindu friends say Lakshmi has blessed us.
நம்முடைய இந்து நண்பர்கள் சொல்கிறார்கள் லட்சுமி தான் எங்களை செழிப்படைய செய்திருக்கிறார் என்று.
Which is right?
எது சரி?
Does Allah make people prosperous or Lakshmi make people prosperous or Jesus makes people prosperous?
அல்லாஹ் மக்களை செழிப்படைய செய்கிறாரா அல்லது லட்சுமி செழிப்படைய செய்கிறாரா அல்லது இயேசு செழிப்படைய செய்கிறாரா?
It's a fantastic deception, this prosperity gospel.
இந்த செழிப்பின் உபதேசம் என்பது ஒரு பெரிய வஞ்சனை.
Because if the prosperity gospel is true,
செழிப்பின் உபதேசம் மெய்யா இருக்குமேயானால்,
then we have to say that Allah and Lakshmi are doing a better job than Jesus.
அல்லாஹ் அல்லது லட்சுமி அவர்கள்
doing a better job than Jesus.
இயேசுவை காட்டிலும் அவர் நல்ல ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம்.
Those people are 100 times richer than Christians.
கிறிஸ்தவர்களை காட்டிலும் அவர்கள் 100 மடங்கு பணக்காரர்களாக இருக்கிறார்கள்.
That is the clearest proof that this is a deception.
இதுதான் இது ஒரு வஞ்சனை என்பதற்கு தெளிவான ஒரு நிரூபணம்.
What is the mark of God's blessing?
தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்ன?
It's not money.
பணம் அல்ல.
It's not God blessing our business.
நம்முடைய தொழிலை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பது அடையாளம் அல்ல.
It is God making us holy.
தேவன் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றுகிறாரா?
Inwardly.
உள்ளாக.
In our thought life.
நம்முடைய சிந்தை வாழ்க்கையிலே.
In our speech.
என்னுடைய பேச்சிலே.
In our eyes.
நம்முடைய கண்களிலே.
God doesn't make you pure in your eyes.
உங்களுடைய கண்களிலே தூய்மை இருக்கிறதா?
Pure in your thoughts.
உங்களுடைய சிந்தையிலே தூய்மை காணப்படுகிறதா?
Pure in your speech.
உங்களுடைய பேச்சிலே தூய்மை காணப்படுகிறதா?
Every other thing that you call God's blessing is a deception.
இதை தவிர தேவனுடைய ஆசீர்வாதம் என்று நீங்கள் அழைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமுமே வஞ்சனையா இருக்கிறது.
Have you seen Job, a perfect and an upright man?
உத்தமனும் சன்மார்க்கமுமான யோபுவை பார்த்தாயா?
One who fears God.
தேவனுக்கு பயப்படுகிறவன்.
One who fears God means he shrinks back from sin.
தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னால் பாவத்தை பார்த்தால் ஓடுகிறவன்.
One of the best examples I can use is this.
நான் பயன்படுத்தக்கூடிய சிறந்த ஒரு உதாரணம்.
If you put your hand on a hot stove,
சூடான ஒரு அடுப்பிலே உங்களுடைய கையை வைத்தால்,
nobody has to tell you to pull your hand back.
உங்கள் கையை உடனே எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி யாரும் சொல்ல தேவையில்லை.
It's automatic.
நீங்கள் அங்கே வைக்கிறீர்கள் சூடு என்று தெரிந்த உடனே தானாக உங்கள் கை பின்வாங்கி விடுகிறது.
That is the picture I have of the fear of God.
தேவனுக்கு பயப்படுதல் என்கிறதை குறித்து தான் ஒரு படம் இதைதான் நான் சித்தரித்து பார்க்கிறேன்.
The very thought of sin, pull back.
பாவம் என்ற எண்ணம் வந்த உடனே அதிலிருந்து பின்வாங்கி விடுவது.
But if you have leprosy in your hands,
அதற்கு மாறாக உங்களுடைய கரத்திலே தொழுநோய் இருக்குமே ஆனால்,
sensation is gone,
அங்கே உள்ள உணர்வு எல்லாம் போய்விட்டது என்றால்,
you can put your hand on that hot plate,
நீங்கள் அந்த சூடான அடுப்பிலே உங்கள் கையை வைத்துக் கொண்டிருப்பீர்கள்,
and not feel anything,
அதை குறித்து உணர்வே இல்லாமல் இருக்கலாம்.
The Bible speaks about people whose conscience is seared with a hot iron,
மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் என்று வேதம் சொல்கிறது.
Whose conscience has developed leprosy,
அவருடைய மனசாட்சியானது அதிலே தொழுநோய் வந்துவிட்டது.
They don't fear God,
அவர்கள் தேவனுக்கு பயப்படுவதில்லை.
They don't shrink back from sin,
பாவம் என்று சொன்ன உடனே பின்வாங்குவதில்லை.
That's what God boasted about in Job.
இந்த விஷயத்தை குறித்து தான் தேவன் யோபை குறித்து மேன்மை பாராட்டினார்.
Fears God,
தேவனுக்கு பயப்படுகிறவன்,
turns away from evil,
பொல்லாப்புக்கு விலகுகிறவன்.
He shrinks back from evil.
பொல்லாப்பு என்று சொன்ன உடனே பின்னிட்டு போகிறவன்.
Anything which is unrighteous.
அநீதியான என்ன ஒரு காரியமா இருந்தாலும்
shrinks back.
உடனடியாக பின்னிட்டு
போவான். Anything that's impure.
அசுத்தமான எந்த ஒரு காரியமா இருந்தாலும்
shrinks back.
உடனடியாக விலகுவான்.
Do you know the number of young people who call themselves Christians who are watching internet pornography?
இன்றைக்கு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அநேக வாலிபர்கள் இணையதளத்திலே ஆபாசமான பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய படங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா?
Christians,
கிறிஸ்தவர்கள்
who are singing songs on Sundays.
ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலே பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறவர்கள்.
They don't shrink back.
அவர்கள் இப்படி பின்னிட்டு விலகுவதில்லை.
They make excuses.
அதற்கு சாக்கு போக்க சொல்கிறார்கள்.
What to do, brother? I didn't want to go there. It came up.
நான் அந்த தளத்திற்கு போக விரும்பவில்லை, ஆனால் அது வந்துவிட்டது சகோதரரே.
It doesn't come up.
அது அப்படியே வருவதில்லை.
I have sat in computers for many many years.
அநேக ஆண்டுகளாக நான் கணினியின் முன்பாக உட்கார்ந்து வேலை செய்திருக்கிறேன்.
I use a computer every day almost.
கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் கம்ப்யூட்டரை நான் பயன்படுத்துகிறேன்.
How is it I have never once gone to a pornographic site till today?
அது எப்படி இன்று வரை நான் ஒரு முறை கூட இந்த ஆபாசமான இணையதளத்திற்கு நான் சென்றதில்லை?
It doesn't come up. You choose to go. If you don't want to go, you don't have to go.
அது தானாக வருவதில்லை. நீங்களாகவே தெரிவு செய்து அந்த தளத்திற்கு போகிறீர்கள்.
Don't find excuses saying, oh, it comes up.
அது வந்துவிட்டது என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்ல
வேண்டாம். It never comes up unless you choose it.
நீங்கள் தெரிவு செய்யாவிட்டால் அது தானாக வராது.
As long as you find excuses for your sin,
உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் சாக்கு போக்கு கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிற வரைக்கும்,
you will only sink deeper and deeper into it.
நீங்கள் அதற்குள்ளாக இன்னும் ஆழமாழமாய் முழுகிக் கொண்டேதான் இருப்பீர்கள்.
Do you know what is the greatest need among believers today?
இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா?
It is to fear God and shrink back from evil.
தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுவது.
Have you ever felt bad in your heart because sometime during the day you spoke a rude word to somebody?
ஒரு நாளிலே யாரோ ஒருவர் இடத்திலே ஒரு கடினமான வார்த்தையை பேசி விட்டபடினாலே அந்த நாளின் முடிவிலே உங்கள் உள்ளத்திலே ஒரு பாரத்தை எப்பொழுதாவது உணர்ந்திருக்கிறீர்களா?
Have you spoken rudely to somebody and immediately felt convicted?
நீங்கள் யாரிடத்திலாவது காரசாரமாய் கண்ணிய குறைவாய் பேசி விட்ட உடனே ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்கிறதா?
It happens. We can slip up sometimes.
சில சமயத்திலே நாம் தவறி விடுகிறோம். அது நடக்கிறது.
A God-fearing Christian is not one who never falls.
ஒரு தேவனுக்கு பயப்படுகிற கிறிஸ்தவன் விழாதவன், வீழ்ச்சி அடையாதவன் என்று அல்ல.
If he does fall, he shrinks back immediately.
வீழ்ச்சி அடையும் பொழுது உடனடியாக அதை விட்டு விலகி விடுகிறான்.
Just like if you were walking outside and you fall down.
நாம் வெளியே போய் கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்து விட்டால்,
you don't lie there even for one minute.
ஒரு நிமிஷம் கூட விழுந்து அப்படியே கிடப்பதில்லை.
If you can fall into any sin and lie down lie there for one minute.
நீங்கள் எந்த பாவத்திலேயும் விழுந்து நீங்கள் அப்படியே படுத்து கிடந்தால்,
one minute.
ஒரு நிமிஷம் அதில் இருந்தாலும் கூட,
if you're going to be there for one minute, you don't fear God.
ஒரு நிமிஷம் அந்த பாவத்திலே நீங்கள் விழுந்து அதிலேயே கிடந்தால் உங்களுக்கு தேவ பயம் இல்லை.
I think of the illustration of a pig and a cat.
ஒரு பன்றி ஒரு பூனை இதனுடைய சித்த காட்சியை நான் பார்க்கிறேன்.
A pig can fall into dirty water.
பன்றி அசுத்தமான தண்ணீரிலே சாக்கடையில் விழுந்துவிடும்.
It sort of enjoys it.
அங்கே அதற்குள்ளாக அது சந்தோஷிக்கிறது.
Now cat can also fall into dirty water.
ஒரு பூனையும் கூட சாக்கடையிலே தவறி விழுந்துவிட முடியும்.
But its reaction is different.
ஆனால் அதனுடைய பிரதிக்ரியை வித்தியாசமானதாக இருக்கிறது.
It doesn't stay there for one minute.
ஒரு நிமிஷம் கூட சட்டு தங்கியிருக்கலாம் என்று சொல்லி தங்கியிருப்பதில்லை.
It won't stay there for 15 seconds.
15 வினாடிகள் கூட விழுந்த இடத்திலே அது கிடப்பதில்லை.
It comes out immediately.
அது உடனடியாக எழுந்து குதித்து வந்து விடுகிறது.
Licks itself clean.
தன்னை நக்கி நக்கி சுத்தம் செய்து விடுகிறது.
That's the difference between a believer falling into sin and an unbeliever falling into sin.
ஒரு விசுவாசி பாவத்திலே விழுவதற்கும் ஒரு அவிசுவாசி பாவத்திலே விழுவதற்கும் இதுதான் வித்தியாசம்.
Yeah, a believer can fall.
விசுவாசி விழ முடியும்.
A God-fearing man may fall.
தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் வீழ்ச்சி அடையலாம்.
He shrinks back immediately.
ஆனால் உடனடியாக அதை விட்டு எழுந்து விடுகிறான்.
If that doesn't happen in your life,
இது உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறாவிட்டால்,
you must say to yourself,
உங்களை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும்,
I do not fear God.
நான் தேவனுக்கு பயப்படவில்லை.
I cannot be a light for God in this world.
நான் தேவனுக்காக இந்த உலகத்தில் ஒளியாக நான் வாழ முடியாது.
You may give money for God's work.
நீங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு பணத்தை கொடுக்கலாம்.
Go to church every Sunday.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்திற்கு செல்லலாம்.
Read the Bible for half an hour religiously every morning.
ஒவ்வொரு நாளும் காலையிலே அரை மணி நேரம் வேதத்தை வாசிக்கலாம்.
You may be a pastor or anything.
நீங்கள் ஒரு பாஸ்டராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம்.
But you are not a light for God.
ஆனால் நீங்கள் தேவனுக்கு என்ற ஒளியாக இல்லை.
You are not a light for Jesus in the world.
இந்த உலகத்தில் இயேசுவுக்காக நீங்கள் ஒளியாக இல்லை.
The life of Jesus is not shining through you.
இயேசுவின் வாழ்க்கை உங்கள் மூலமாக பிரகாசிக்கவில்லை.
I believe this is the main area where Christians need to repent.
கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பக்கூடிய பிரதானமான பகுதி இதுதான்.
There are many things we need to repent of.
நாம் மனந்திரும்பக்கூடிய இன்னும் பல பகுதிகள் உண்டு.
But number one,
ஆனால் முதலாவது காரியம்,
that we don't fear God as we should.
நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டிய விதத்திலே பயப்படவில்லை.
That's what God is looking for.
அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார்.
Now, are you going to change now that you hear God's word?
இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே மாறிவிட போகிறீர்களா?
Have you seen something into the heart of God or what God desires for you?
தேவனுடைய உள்ளத்தை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்களா? தேவன் உங்களை குறித்து என்ன வாஞ்சை வைத்திருக்கிறார் என்பதை உங்களாலே உணர முடிகிறதா?
Job lived in the Old Testament before the law.
நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த மனிதர் யோபு.
So he could not have the standard of life that we have today.
இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தை போல அவருக்கு அந்த நாட்களிலே இல்லை.
Job's life was an up and down life.
யோபினுடைய வாழ்க்கை மேலும் கீழுமாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது.
In the beginning when he lost his property and his children,
தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்த ஆரம்ப காலத்திலே,
the light shone brightly.
அந்த வெளிச்சமானது பிரகாசமாய் எரிந்தது.
He said, I came naked, the Lord has given and the Lord's taken away, praise the Lord.
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார்.
He didn't sin.
அவர் பாவம் செய்யவில்லை.
Then next he lost his health.
அதற்கு பிறகு ஆரோக்கியத்தை இழந்தார்.
He said, yeah, God can give me adversity or blessing, I will accept both.
தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் எனக்கு நெருக்கத்தை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்.
He didn't sin.
அவர் பாவம் செய்யவில்லை.
But after a few days,
ஆனால் ஒரு சில நாட்கள் கழித்து,
when the reality of what he has lost and his sickness hit him,
அவர் இழந்த காரியங்களும் அவருடைய ஆரோக்கியம் இழந்த காரியங்களுடைய உண்மையை அவர் உணர ஆரம்பிக்கும் பொழுது,
then he began to complain.
அவர் குறை சொல்ல ஆரம்பித்தார்.
Why have you made me a target for your arrows, oh God?
தேவனே, உம்முடைய அம்பின் லக்காக என்னை ஏன் நீர் மாற்றினீர்?
And then sometimes he would rise up again.
மீண்டுமாய் அவர் எழுந்து நிற்பார்.
Even if God slays me, I will trust him. தேவன்
என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்பிக்கையாய் இருப்பேன்.
And then he would sink into the dumps again.
மீண்டுமாய் அவர் கீழே
விழுவார். நான்
இவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன், ஏன் தேவன் எனக்கு இப்படி செய்தார்?
And then again he would rise up.
மீண்டுமாய் அவர் எழுந்திருப்பார்.
See, I know my Redeemer lives.
என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன்.
His life was up and down and up and down.
அவருடைய வாழ்க்கை மேலும் கீழுமாக எழும்பி எழும்பி கீழே வீழ்ச்சியடைந்த வாழ்க்கையாக இருந்தது.
But for us,
ஆனால் நமக்கு,
the light is not the life of Job.
நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஜீவன் யோபினுடைய வாழ்க்கை ஜீவன் அல்ல.
It's the life of Jesus.
அது இயேசுவினுடைய ஜீவன்.
It's not even the life of Elijah.
எலியாவினுடைய ஜீவன் கூட அல்ல.
I remember when I was encouraging people to live a life totally free from discouragement.
அதேரியத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது,
one brother who was a full time worker,
ஒரு முழு நேர ஊழியருக்கு நான் அவர் சொல்லிக் கொண்டிருந்தேன்.
He told me, brother, even Elijah the prophet was depressed.
அவர் என்னிடம் என்ன சொன்னார் தெரியுமா? எலியா பெரிய தீர்க்கதரிசி, அவரே சோர்வடைந்திருந்தாரே.
Who am I?
நான் யார் சகோதரரே?
I said, brother, if Elijah is the author and finisher of your faith, you better be depressed.
உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் எலியா என்று சொன்னால் நீங்கள் அதிரியப்பட்டிருங்கள்.
But the author and finisher of my faith is not Elijah, it's Jesus Christ.
ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறவர் எலியா அல்ல, இயேசு கிறிஸ்து.
Can you show me some place in the Bible where Jesus sits under a juniper tree and says, oh father, take away my life?
இயேசு என்றாவது ஒரு நாள் அந்த மரத்தின் கீழாக உட்கார்ந்து கொண்டு கன்னத்தில் வைத்துக் கொண்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சொன்னதுண்டா?
He could never be depressed.
அவர் சோர்வடைந்திருக்கவில்லை.
He was always triumphant.
எப்பொழுதே அவர் ஜெயாளியாக இருந்தார், வெற்றியை சிறக்கிறவராக இருந்தார்.
The devil was scared of him.
பிசாசு இயேசுவை பார்க்கும் பொழுது பயந்தான்.
Do you know my brother and sister?
என் சகோதரரே, சகோதரியே, உங்களுக்கு தெரியுமா?
Jesus the author and finisher of your faith.
இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய வாழ்க்கையை விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருந்தால்,
the devil will be scared of you. The Bible says he will run away from you.
பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். வேதம் சொல்கிறது உங்களை பார்த்து பிசாசு ஓடிப் போவான்.
He will not walk. The Bible says he will flee.
அவன் நடந்து போக மாட்டான், அவன் ஓடி விடுவான்.
Couldn't do that in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே அவனால் அப்படி அவன் செய்யவில்லை.
But when the life of Jesus comes into us,
அந்த இயேசுவுடைய வாழ்க்கை நமக்குள்ளாக வரும்பொழுது,
and you really live that spirit-filled life,
அந்த ஆவியினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழும்பொழுது,
your life will not be this up and down life.
உங்களுடைய வாழ்க்கையானது மேலும் கீழுமாய் போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையா இருக்காது.
Most believers,
அநேக விசுவாசிகள்,
if they are honest in their testimony,
அவர்கள் தங்களுடைய சாட்சியிலே நேர்மையுள்ளவர்களாக இருந்தால்,
they will have to say their life is an up and down and up and down and up and down.
அவருடைய வாழ்க்கையானது மேலும் கீழுமாய் போகிற ஒரு கோட்டை போல தான் இருக்கிறது சொல்வார்.
The mountain top, especially after a meeting or a conference,
குறிப்பாக ஒரு கூட்டங்களுக்கு வந்து போன பிறகு அல்லது கான்ஃபரன்ஸ் வந்து போன பிறகு அவருடைய மலை உச்சி அனுபவம்,
a few days later down in the dumps,
ஒரு சில நாட்கள் கழித்து பள்ளத்தாக்கின் அனுபவம்.
And then some other conference or some revival meeting or some message or book, they're up again.
மீண்டும் ஒரு எழுப்புதல் கூட்டம் அல்லது நல்ல ஒரு ஆவிக்குரிய புத்தகம் அல்லது ஒரு கான்ஃபரன்ஸ், மீண்டும் மலை உச்சியின் அனுபவம்.
Up and down and up and down.
மேலும் கீழுமாய் மேலும் கீழுமாய்.
This is a mark of life without the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கையின் அடையாளம் இதுதான்.
You always need something to prop you up.
எப்பொழுதுமே உங்களை தூண்டி விடுவதற்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது.
But the life of Jesus.
ஆனால் இயேசுனுடைய ஜீவன்.
In him was life. And that life was the light of man.
அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது.
The question is this.
கேள்வி இதுதான்.
Can we have the life of Jesus in us?
இயேசுவுடைய ஜீவன், அவருடைய வாழ்க்கையை நாம் கொண்டிருக்க முடியுமா?
Is it really true or is it just sort of figure of speech?
இது உண்மையாலுமே சாத்தியமா அல்லது இது ஏதோ சித்திர காரியங்களை போல விளக்கி சொல்லுகிற காரியமா, ஓமைகளா?
I want to show you something in 2 Corinthians chapter 3 and chapter 4 which you may not have seen till now.
2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 4 அதிகாரத்தில் உள்ள காரியங்கள், நீங்கள் பார்த்திராத காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
I'm constantly discovering amazing things in this book.
இந்த புத்தகத்திலே நான் வியக்கத்தக்க காரியங்களை நான் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறேன்.
It is the word of God.
ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை.
There's a depth here like a well from which you can keep on drawing water and it never finishes.
நீங்கள் தொடர்ந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டே இருக்கலாம், ஆனால் வற்றாத ஒரு கிணறை போல இது தேவனுடைய வார்த்தையானது ஆழமாய்
இருக்கிறது. It's like a river. The water is always fresh.
எப்பொழுதே அதனுடைய தண்ணீர் அது புதுமையாக வந்து கொண்டே இருக்கிறது.
Okay, now here is the difference between old covenant under Moses and new covenant under Jesus.
மோசேக்கு கீழாக உள்ள பழைய உடன்படிக்கையும் இயேசுக்கு கீழாக உள்ள புது உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
You know, the Bible, in your Bible it's written Old Testament, New Testament.
பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று உங்களுடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
But that is what man has put there.
அது மனிதன் தான் அதை அப்படி வைத்திருக்கிறார்.
There is nowhere in the Bible where God calls the 39 books Old Testament and the 27 books New Testament.
39 புத்தகங்களையும் தேவன் பழைய ஏற்பாடு என்றும் மீதி உள்ள 27 புத்தகங்களையும் புதிய ஏற்பாடு என்றும் தேவன் எங்கேயுமே சொல்லவில்லை.
It is all man's interpretation.
இவையெல்லாம் மனிதனுடைய வியாக்கியானங்கள்.
It is 66 books which is the word of God.
66 புத்தகங்களும் தேவனுடைய வார்த்தை.
We need all of it.
நமக்கு அது எல்லாமே தேவை.
There is an old covenant that God made with Israel through Moses.
மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அது பழைய உடன்படிக்கை.
Hebrews 8 says that has been abolished.
அது நீக்கப்பட்டு விட்டது என்று எபிரேயர் 8 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Like British Raj was abolished from India 62 years ago.
ஆங்கிலேயருடைய ஆட்சியானது 62 ஆண்டுகள் முன்பதாக நீக்கப்பட்டது போல.
We were under British Raj once upon a time before 1947.
1947 ஆண்டுக்கு முன்பதாக நாம் ஒரு காலத்திலே ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம்.
Now we are a republic after 1950.
ஆனால் 1950 ஆண்டுக்கு பிறகு நாம் குடியரசு நாடாக இருக்கிறோம்.
There was an old covenant that God made with man like that.
இதே போல தேவன் மனிதனோடு கூட ஒரு பழைய உடன்படிக்கையை பண்ணினார்.
Many Christians are living under the old covenant.
ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் அந்த பழைய உடன்படிக்கைக்கு கீழே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
They live under rules and regulations.
அவர்கள் விதிகள் பிரமாணங்களுக்கு கீழாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
In the new covenant,
புது உடன்படிக்கையிலே,
all those rules have been replaced by the Holy Spirit.
இந்த பிரமாணங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே அங்கே மாற்றப்பட்டு விட்டது.
You don't need the old covenant.
உங்களுக்கு பழைய உடன்படிக்கை இனியும் தேவையில்லை.
Of course you need it if you don't have the Holy Spirit. Sure.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், நமக்கு இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக பழைய உடன்படிக்கை தேவை.
Old covenant is better than no covenant.
பிரமாணமே இல்லை என்கிற நிலையை காட்டிலும் பழைய உடன்படிக்கை பிரமாணமானது மேலானதுதான்.
The good news is there is a new covenant.
நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு புது உடன்படிக்கை நமக்கு இருக்கிறது.
Where God works inside us.
தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்கிறார்.
To desire his will.
அவருடைய சித்தத்தை நாம் விரும்பும்படியாக
செய்கிறார்.
அவருடைய சித்தத்தை நாம் செய்யும்படியாக நம்மை மாற்றுகிறார்.
I will write my laws in your mind and in your heart.
உன்னுடைய சிந்தையிலேயும் உன்னுடைய இதயத்திலேயும் உன்னுடைய மனதிலேயும் இதயத்திலேயும் என்னுடைய பிரமாணங்களை எழுதுவேன் என்று சொல்கிறார்.
You know what that means?
அவருடைய பொருள் என்ன தெரியுமா?
In the Old Testament he wrote it on 2 tablets of stone and gave it to Moses.
பழைய ஏற்பாட்டில் 2 கற்பலகைகளில் எழுதி அதை மோசேக்கு கொடுத்தார்.
It was outside.
அது வெளியே இருந்தது.
Keep it.
வைத்துக்கொள். பின்பற்று.
And when a preacher tells you God's laws and says keep it, that's sort of Old Testament.
எப்பொழுதும் ஒரு பிரசங்கியார் பார்த்து இந்த வசனத்தின்படி நீ வாழ, இதை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது பழைய உடன்படிக்கை.
But in the new covenant,
புது உடன்படிக்கையிலே,
there is God's word.
இது தேவனுடைய வார்த்தை.
But God says,
தேவன் சொல்கிறார்,
Hebrews 8
எபிரேயர் 8 அதிகாரம்
10-12
10-12 வசனங்கள்.
I will write those laws not outside, I will write them in your mind and in your heart.
நான் அந்த பிரமாணங்களை வெளியே எழுதுவதில்லை, அந்த உடன்படிக்கையை உங்களுடைய மனதிலே உங்களுடைய இதயத்திலே எழுதுவேன்.
I don't have to write it.
நானாக அதை எழுத தேவையில்லை.
If I try to write it, it'll be like Abraham producing Ishmael.
நானாக அதை எழுத முற்பட்டால் ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்றது போல ஆகும்.
It'll fail.
அது தவறி போகும்.
When God writes it, it'll be supernatural, it'll be like Isaac.
ஆனால் தேவன் அதை எழுதும் பொழுது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எழுதுவார், அது ஈசாக்கை பெற்றது போல ஆகும்.
In the Bible, the Holy Spirit is called the finger of God.
வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய விரல் என்று அழைக்கப்படுகிறார்.
With the Holy Spirit that he writes his laws in our mind and heart.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய மனதிலேயும் நம்முடைய இருதயத்திலேயும் அவருடைய பிரமாணங்களை எழுதுகிறார்.
That is why the most important need for Christians is to be baptized in the Holy Spirit and fire.
ஆகவே தான் இன்றைய கிறிஸ்தவருடைய அதி முக்கியமான தேவை என்னவென்றால் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும்.
I am not surprised that the devil has made that the most controversial doctrine in Christianity.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே மிகவும் குழப்பமுடைய ஒரு உபதேசமாக பரிசுத்தாவின் நிறைவை மாற்றி விட்டான் சாத்தான். அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை.
Or just made speaking in tongues as the only mark of it.
அல்லது பரிசுத்தாவின் நிறைவினுடைய அடையாளம் அந்நிய பாஷை பேசுவது மட்டுமே என்று மாற்றி விட்டான்.
Baptism of fire.
இது அக்கினியினுடைய அபிஷேகம்.
It sets my tongue on fire.
அதினுடைய நாவை அக்கினிலே வைக்கிறது.
It purifies my speech.
என்னுடைய பேச்சை சுத்திகரிக்கிறது.
It purifies my thought life.
என்னுடைய சிந்தை வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது.
It purifies my heart from all bitterness and grudges and all that.
எல்லா கசப்புகளிலிருந்தும் எல்லா குறைச்சொல்களிலிருந்தும் என்னுடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறது.
And I have to live in that baptism of fire.
நான் இந்த அக்கினி அபிஷேகத்திலே நிறைவிலே நான் வாழ வேண்டும்.
The Holy Spirit keeps on giving me the life of Jesus inside.
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இயேசுவினுடைய வாழ்க்கையை ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
I'm not speaking theory, my brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே, நான் ஏதோ கோட்பாடுகளை பேசவில்லை.
I remember the days, my early days in Christian life, I was a thorough backslider even after being born again.
என்னுடைய ஆதி கிறிஸ்தவ நாட்களை நினைவுகூர்கிறேன். நான் முற்றிலுமாய் பின்மாற்றம் அடைந்த ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன்.
I never knew the life of victory for many years.
அநேக ஆண்டுகளாக வெற்றி வாழ்க்கை என்றால் என்ன என்று அறியாதிருந்தேன்.
Till God broke me.
தேவனை நொறுக்கும் வரை.
And showed me this wonderful life of the life in the fullness of the Holy Spirit.
பரிசுத்தாவி நிறைவிலே வாழக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை தேவனுக்கு காண்பிக்கும் வரை.
So I want you to see something in 2 Corinthians 3.
ஆவி 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே நீங்கள் ஒன்றை பார்க்க முடியாய் விரும்புகிறேன்.
He is comparing the old covenant with the new covenant.
பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையும் ஒப்பிட்டு பேசுகிறார்.
And he says in the old covenant.
பழைய உடன்படிக்கையிலே
verse 13.
13 வசனம்.
Chapter 3 verse 13.
2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 13 வசனம்.
Moses put a veil over his face.
மோசே தன் முகத்தின் மேலே முக்காடு போட்டுக்கொண்டார்.
He used to go up to the mount and talk to God.
மலையின் மீது போய் தேவனோடு கூட பேச முடியாது.
His face would be shining.
அவருடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும்.
When he came down, he put a veil over his face.
அவர் மீண்டும் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்பொழுது தன்னுடைய முகத்திலே ஒரு முக்காடு இட்டுக் கொண்டார்.
Now if you read in the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது,
you'll see that this was because people were afraid to look at him. You read in Exodus 34.
யாத்திராகமம் 34 அதிகாரத்திலே மோசேயின் முகத்தை பார்ப்பதற்கு ஜனங்கள் பயந்தார்கள் என்று வாசிக்கிறோம்.
When I read the Old Testament, I thought that was the only reason.
அது மட்டும்தான் காரணம் என்று நான் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது எண்ணினேன்.
Put a veil so that people don't get frightened with this glory.
ஜனங்கள் மோசேயின் மகிமையை பார்த்து பயப்படாதபடிக்குத்தான் முக்காடு போட்டுக்கொண்டார் என்று எண்ணினேன்.
I read in 2 Corinthians 3 there was another reason.
ஆனால் 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது வேறு ஒரு காரணமும் இருந்தது.
Underneath that veil,
அந்த முக்காடுக்கு பின்னாக
that shining face was slowly dying out.
ange prakashikkakoodiya andha mugamana konja konjamaga andha prakashathai elundukondey varugirathu.
The glory was becoming less and less and less and less every day.
ovvoru naalum kadandhu chella chella andha magimai kurainthukondey varugirathu andha thirakki pinnaga.
It says here in verse 13.
13 ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
Read it carefully.
கவனமாய் வாசியுங்கள்.
Moses did not want people to see this glory fading away.
ஒழிந்து போவதினுடைய அந்த மகிமையை பார்க்க விரும்பவில்லை என்று பார்க்கிறோம்.
So he covered it.
இஸ்ரவேல் புத்திர அதை நோக்கி பாராதபடிக்கு மோசே மூடிக்கொண்டார்.
Exactly how many Christians are.
இதே போலதான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
There's a glory they came into when they were born again.
மறுபடியும் பிறந்தபொழுது ரட்சிக்கப்பட்டபொழுது ஒரு பெரிய மகிமை பிரகாசித்தது.
When they were first filled with the Holy Spirit.
பரிசுத்தான் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டபொழுது ஒரு மகிமை பிரகாசித்தது.
But after some years,
சில ஆண்டுகள் கழிந்து,
they know that they are becoming a little careless in their thought life.
தங்களுடைய சிந்தை வாழ்க்கையிலே கவனக்குறைவாய் மாறுகிறது அவர்களுக்கு தெரிகிறது.
They are losing their temper a bit here and there.
கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கோபப்படுகிறார்கள், அங்கே பொறுமை இழக்கிறார்கள்.
They don't want people to see this glory fading away.
இந்த மகிமை ஒழிந்து குறைந்து வருவதை மக்கள் பார்க்க விரும்பவில்லை.
So they put a mask.
ஆகவே ஒரு திரையை போட்டு விடுகிறார்கள்.
Lord, don't let anybody see what's going on inside, the glory fading away slowly.
அங்கே உள்ளே மகிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை அவர்கள் யாரும் பார்க்க விரும்புவதில்லை.
Outwardly it looks all fine.
வெளியே பார்க்கும்போது நேர்த்தியாக இருக்கிறது.
The Bible has a word for such people.
இப்படிப்பட்டவர்களுக்கு வேதம் ஒரு வார்த்தையை கூறுகிறது.
Hypocrite.
மாய்மாலக்காரர்கள்.
Actor.
நடிக்கிறவர்கள்.
But it is the old covenant that was the best life you could have.
ஆனால் பழைய உடன்படிக்கையின் கீழாக வாழக்கூடிய சிறந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கைதான்.
You get a glory.
ஒரு மகிமை கிடைக்கிறது.
It could be in a meeting like this where you get challenged and the glory shines into your heart.
இது போல ஒரு கூட்டமா இருக்கலாம், நீங்கள் சவாலிடப்பட்டு உங்களுடைய உள்ளத்திலே ஒரு மகிமை பிரகாசிக்கிறது.
You make resolutions, I'm going to do this, I'm going to do that.
இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் என்று சொல்லி பலவிதமான தீர்மானங்களை செய்கிறீர்கள்.
And after a few days,
சில நாட்கள் கழித்து,
things are not so smooth and peaceful in your home.
உங்களுடைய குடும்பத்திலே சுமூகமாக காரியங்களிலே சமாதானம் இல்லை.
You begin to slip up in your thought life.
உங்களுடைய சிந்தை வாழ்க்கையிலே வழுவி போகிறீர்கள், வீழ்ச்சி அடைகிறீர்கள்.
You can't afford to let people see it because you've given such a powerful testimony.
நீங்கள் வல்லமையான சாட்சியை ஒரு காலத்திலே கொடுத்தபடினாலே இப்பொழுது உங்கள் குறைந்து போகிற வாழ்க்கையை மக்கள் பார்க்க விரும்பவில்லை.
Put a veil over your face.
ஆகவே உங்கள் முகத்திலே ஒரு திரையை போடுகிறீர்கள்.
That is the mark of an old covenant Christian.
பழைய உடன்படிக்கை கிறிஸ்தவனுடைய அடையாளம் இதுதான்.
Glory becomes less and less and less till the next meeting comes along.
அடுத்த கூட்டம் வரும்வரை அந்த மகிமை குறைந்து கொண்டே வருகிறது.
But in the new covenant, if you really enter into the new covenant,
ஆனால் உண்மையாலுமே நீங்கள் புது உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசித்தீர்களானால்,
it is the opposite.
அது நேர் எதிரடியாக இருக்கிறது.
It says we turn to the Lord, verse 16.
16 ஆம் வசனத்திலே நாம் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் பொழுது,
and the veil is taken away.
அந்த முக்காடு திரை எடுபட்டு போகும்.
That veil is the Holy Spirit.
அந்த முக்காடு பரிசுத்த ஆவியானவர்.
Sorry, that Lord is the Holy Spirit, verse 17.
17 ஆம் வசனம் கர்த்தரே அந்த ஆவியானவர்.
And we have taken away this veil.
அவர் அந்த முக்காட்டை எடுத்து போடுகிறார்.
Verse 18.
18 ஆம் வசனம்.
We have nothing to hide.
இப்பொழுது நாம் மறைப்பதற்கென்று ஒன்றுமே இல்லை. நாம்
unveiled face.
முக்காடு எடுபட்ட முகம்.
Let everybody look straight into me.
எல்லாரும் நேரடியாக என்னை பார்க்கட்டும்.
Into my heart, into my thoughts, into my financial matters, into my home, everywhere.
என்னுடைய உள்ளத்தை பார்க்கட்டும், சிந்தையை பார்க்கட்டும், நான் பணம் புழங்குகிறதை பார்க்கட்டும், என் குடும்ப வாழ்க்கையை பார்க்கட்டும்.
I don't have to pull the veil over my bank account or my house or any area.
என்னுடைய வங்கி கணக்கிலே ஒரு திரையை போட தேவையில்லை, அல்லது குடும்பத்திலே ஒரு திரையை போட தேவையில்லை, எந்த பகுதியா இருந்தாலும்
சரி. I don't have to pull a veil over my thought life.
என்னுடைய சிந்தை வாழ்க்கையில ஒரு திரையை போட விரும்பவில்லை.
Unveiled face.
முக்காடு எடுபட்ட ஒரு முகம்.
Why?
ஏன்?
Because the glory, unlike the old covenant where it was becoming less and less and less and less,
பழைய உடன்படிக்கையில் அந்த மகிமை குறைந்து கொண்டே வந்தது, ஒழிந்து கொண்டே போனது.
Here it says it's going from one degree of glory to another, to another, to another. That is new covenant.
ஆனால் இந்த 18 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அந்த மகிமை மேல் மகிமை அடைந்து, மகிமை மேல் மகிமை அடைந்து, நிறைந்த அதிகமாகிக் கொண்டே போகிறது.
That means I become holier every year.
அதனுடைய பொருள் என்ன? வருஷங்கள் கடந்து செல்ல செல்ல நான் இன்னும் பரிசுத்தமாகிறேன்.
Shrink back from sin much quicker this year than I did last year.
கடந்த வருஷத்திலே பாவத்தை விட்டு பின்வாங்கி போன தூர அந்த வேகமானது இந்த வருஷம் அதிகமாக இருக்கிறது.
If I walk like that,
அதுபோல நான் நடந்தால்,
by the end of 2010 the reaction will be much quicker.
இந்த 2010 ஆம் ஆண்டின் முடிவு வரும்பொழுது அதனுடைய பிரதிக்கிரியை மிகவும் அதிவேகமாக இருக்கும்.
Dear brother, sister,
அருமையான சகோதர சகோதரிகளே,
has the devil robbed you of this new covenant life?
இந்த புது உடன்படிக்கையின் வாழ்க்கையை பிசாசு உங்களிடத்தில் திருடி விட்டானா?
Kept you satisfied with this veil underneath which you're trying to pretend to be a very holy Christian?
இந்த முக்காடை வைத்துக்கொண்டு அதிலே திருப்திப்பட்ட வாழ்க்கையை, முக்காட்டுக்கு பின்னாக நான் பரிசுத்தமான கிறிஸ்தவனை போல வாழக்கூடிய ஒரு பாசாங்கு செய்கிறேனே, அதிலே திருப்தியாகி விட்டீர்களா?
It's very difficult to be a Christian where you always got to be on your guard lest the real person slip out.
உண்மையான மனிதன் வெளியே தெரிந்து விடுவானோ? நான் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி மூடி மூடி மறைத்து வாழக்கூடிய வாழ்க்கை கடினமான ஒரு வாழ்க்கை.
Now if you tell a dog to act like a cat,
ஒரு நாயை பார்த்து பூனையை போல நடி என்று சொன்னால்,
always say meow meow meow,
அது எப்பொழுதுமே மியாவ் மியாவ் என்று சொல்லு என்று சொன்னால்,
can try for some time,
கொஞ்ச நேரம் அது முயற்சி செய்து அப்படி செய்யும்.
But when somebody irritates it, it'll say bow wow.
யாராவது எரிச்சல் விட்டு விட்டால் லொல் லொல் என்று கொலைத்து விடும்.
This is how many Christians are.
இப்படிதான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
They always try to pretend to be nice Christians, speak nicely and all that till somebody really scratches them and hurts them.
நல்ல கிறிஸ்தவளை போல அவர்கள் பாசாங்கு செய்கிறார்கள், ஆனால் ஒரு யாராவது ஒரு கிறிஸ்தவன் அவளை தூண்டி விட்டால் போதும் ஒரு உண்மையான நிலை வந்துவிடும்.
I want to tell you there's a better life.
ஒரு மேன்மையான வாழ்க்கை இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Either 2 Corinthians 3:18 is the word of God or it is rubbish fit to be thrown in the garbage bin.
ஒன்று 2 Corinthians 3:18 தேவனுடைய வார்த்தையா இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதை குப்பைத்தொட்டிலே எரியக்கூடியதான உண்மையற்ற ஒரு காரியமா இருக்க வேண்டும்.
Life where we grow from glory to glory to glory, not backwards.
நாம் பின்னிட்டு போகிற வாழ்க்கை அல்ல, இன்னும் மேலும் மேலுமாய் மகிமை மேல் மகிமை அடைந்து, மகிமை மேல் மகிமை அடைந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு.
That is the path of the righteous.
அதுதான் நீதிமானுடைய வழி.
Proverbs 4:18, the path of the righteous is like the light of dawn that shines brighter, brighter, brighter like the sun shining in the sky.
நீதிமான் 4:18 வாசிக்கிறோம், நடுப்பகல் வரை அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல நீதிமானுடைய வழி இருக்க வேண்டும் பார்க்கிறோம்.
And then in 2 Corinthians 4 it's explained.
2 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே அது விளக்கப்பட்டிருக்கிறது.
Verse 6.
ஆறாம் வசனம்.
The same God who shone light into that darkness is now shined into our hearts.
இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாய் ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக
earth could not struggle and produce light and neither can I produce light no matter how hard I struggle.
இந்த பூமியானது போராடி பிரயாசப்பட்டு அது ஒளியை தோன்ற பண்ண முடியாது. அதே போல நானும் எவ்வளவு முயற்சித்தாலும் ஒளியை வீச செய்ய முடியாது.
God's word and God's holy spirit, that's what we read in Genesis 1:2. God's word and God's holy spirit brought that light.
ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் 2 வசனத்திலே தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியாருடைய கிரை இவைகள் தான் அந்த வெளிச்சத்தை உண்டாக்கியது.
The same God's word and God's holy spirit now shines into my heart.
அதே தேவனுடைய வார்த்தையும் அந்த தேவனுடைய ஆவியானவரும் என்னுடைய இதயத்தை பிரகாசிக்கிறார்.
What is it that comes forth?
அங்கிருந்து என்ன வருகிறது?
See verse 10.
அந்த வசனத்தின்
10.
10 வசனத்திலே பாருங்கள்.
The life of Jesus becomes manifest in my earthly body.
கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவன் எங்களுடைய பூமிக்குரிய சரீரத்திலே விளங்குகிறது.
The life of Jesus, which is the light of the world,
இந்த உலகத்தின் ஒளியாய் இருக்கக்கூடிய இயேசுனுடைய ஜீவன்
comes through me,
எனக்குள்ளாக வருகிறது.
Through my eyes,
என் கண்களின் மூலமாக வருகிறது.
I begin to look at women the way Jesus looked at them with purity.
இயேசு எப்பொழுது தூய்மையான பார்வையோடு கூட ஸ்திரீகளை பார்த்தாலோ அதே போல நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன்.
I look at my enemies the way Jesus looked at his enemies with forgiveness and compassion.
மனதுருக்கத்தோடும் மன்னிக்கக்கூடிய ஒரு ஸ்வாவத்தோடும் கூட இயேசு தம்முடைய சத்துருக்களை பார்த்தார். அதே பார்வையோடு கூட நான் பார்க்க
ஆரம்பிக்கிறேன்.
என்னுடைய கோபத்தை அடக்கக்கூடிய விதத்திலே இயேசுனுடைய ஜீவனானது என்னுடைய நாவிலே புறப்பட்டு வருகிறது.
என்னுடைய
ஒவ்வொரு அவயவத்தின் மூலமாகவும் இயேசுனுடைய ஜீவன் வெளிப்படுகிறது. பணத்தின் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை, ஜனங்கள் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை,
my attitude to a lost world,
இந்த அழிந்து போன உலகத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடியதான கெட்டு போன உலகத்தின் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை,
in my attitude to what Jesus said, I will build my church and the gates of hell will never prevail against.
நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் உள்ளதை மேற்கொள்ளுவதில்லை என்று இயேசு சொன்னாரே, அந்த சபையின் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை.
What a wonderful life God has called us to.
தேவன் எப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கைக்கு என்று நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே,
I want to plead with you, my dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களிடத்தில் நான் வருந்தி கேட்கிறேன்.
I'm not a salesman trying to sell Jesus.
நான் இயேசுவை விற்க முயற்சிக்கக்கூடிய ஒரு வியாபாரி அல்ல.
I don't get anything out of this.
அதிலிருந்து எனக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை.
But I wish you would see what you're missing in the Christian life.
ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் காணும்படியாக நான் விரும்புகிறேன்.
I wish you would hear God say to you today.
இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கும்படியாக விரும்புகிறேன்.
My son, my daughter.
என் மகனே, என் மகளே,
I want to forgive all your past failures.
உன் கடந்த கால வீழ்ச்சிகள் எல்லாம் நான் மன்னிக்க விரும்புகிறேன்.
If you will honestly acknowledge that you are guilty.
நான் குற்றவாளி என்று நீ நேர்மையாக தேவனுடைய சமூகத்தில் ஒத்துக்கொண்டால்,
Proverbs 28:13.
நீதிமொழிகள் 28:13.
He who covers his sins will never prosper.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
He who confesses them will find mercy.
அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான்.
Don't cover your sin.
பாவங்களை மறைக்க வேண்டாம். பிரியமானவர்களே,
Don't seek honor from men.
மனிதனிடத்திலிருந்து கனத்தை தேட வேண்டாம்.
Confess it to God.
தேவனிடத்திலே அறிக்கை செய்யுங்கள்.
Confess.
அறிக்கை செய்யுங்கள்.
Lord, I've sinned.
ஆண்டவரே, நான் பாவம்
செய்தேன். Sinned against man, go and ask forgiveness from that.
ஒரு மனிதனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அந்த மனிதனிடத்தில் போய் மன்னிப்பு கேளுங்கள்.
Cheated people, return that money.
யாரிடத்திலாவது ஏமாற்றி விட்டால் அந்த பணத்தை திரும்ப செலுத்துங்கள்.
Set things right with God and man.
தேவனோடும் மனிதனோடும் காரியத்தை சரி செய்யுங்கள்.
If possible in the next 24 hours.
கூடுமானவரை அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளாக செய்யுங்கள்.
Make that phone call.
உடனடியாக தொலைபேசி எடுத்து பேசுங்கள்.
Write that letter.
உடனடியாக கடிதத்தை எழுத வேண்டியவர்களுக்கு எழுதுங்கள்.
Send that email.
இமெயில் மூலமாக நீங்கள் அனுப்புங்கள்.
Forgiveness for people you have spoken against and hurt.
நீங்கள் யாருக்கு விரோதமாய் பேசியிருந்தாலும், யாரையாவது நீங்கள் உங்கள் வார்த்தையின் மூலமாய் காயப்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேளுங்கள்.
The blood of Jesus will cleanse you from all sin.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்து உங்களை சுத்திகரித்து கழுவிவிடும்.
He will not remember your sins anymore.
அவர் இனியும் உங்களுடைய பாவங்களை நினைக்க மாட்டார்.
And then
அதற்கு பிறகு
ask Jesus to fill you with his holy spirit and fire.
இயேசுவே, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள்.
Jesus said that evil fathers know how to give good things to their children.
பொல்லாத தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது,
how much more your heavenly father will give the holy spirit to those who ask him.
தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது, பரம தகப்பன் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
You don't have because you don't ask.
நீங்கள் கேட்காதபடினாலே பெற்றுக்கொள்கிறதில்லை.
Lord, I want the life of Jesus in me.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுனுடைய வாழ்க்கை ஜீவன் தேவை என்று கேளுங்கள்.
I want to be a witness for you, not like Job, but like Jesus was on the earth.
ஆண்டவரே, யோபை போல உங்களுக்கு சாட்சியாக இல்ல, ஆனால் இயேசு இந்த பூமியில் எப்படி சாட்சியாக வாழ்ந்தாரோ அதுபோல இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே,
Job's time it was good enough to be like Job.
யோபுவின் காலத்திலே வாழ்ந்திருந்தால் யோபை போல சாட்சியாக இருப்பது நல்லதுதான்.
Today I don't want to be like Job.
இன்றைக்கு நான் யோபை போல இருக்க விரும்பவில்லை.
I want to be like Jesus.
இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன்.
Who loved righteousness.
அவர் நீதியை சிநேகித்தார்.
And hated iniquity.
அக்கிரமத்தை வெறுத்தார்.
And he was anointed with the oil of gladness.
அவர் ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
that is your birthright which Jesus purchased for you when he hung on the cross.
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது இது உங்களுக்காக அவர் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கின பிறப்புரிமை.
Don't let the devil cheat you of that.
பிசாசு இதிலிருந்து உங்களை வஞ்சித்து விட வேண்டாம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer,
ஜெபத்திலே நம்முடைய தலைகள் வணங்கியிருக்கும் பொழுது,
there is only one thing God requires from you today.
இன்றைக்கு தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் ஒன்றே ஒன்றுதான் பிரியமானவர்களே.
Not purity.
பரிசுத்தம்.
Not purity.
அல்ல, பரிசுத்தம் அல்ல.
Honesty.
நேர்மை எதிர்பார்க்கிறார்.
Not love but honesty.
அன்பை எதிர்பார்க்கவில்லை, நேர்மை எதிர்பார்க்கிறார்.
Purity will take time.
பரிசுத்தம் தூய்மை வாழ்க்கையில் வருவதற்கு காலம் எடுக்கும்.
ஈவன் ஹியூமிலிட்டி வில் டேக் டைம்.
தாழ்மையை பெற்றுக் கொள்வதற்கு கூட காலம் எடுக்கும்.
பட் ஹானஸ்டி.
ஆனால் நேர்மையா இருப்பது என்பது,
you can be honest this moment.
இந்த நிமிஷத்திலே தானே நீங்கள் நேர்மையா இருந்து விட முடியும்.
Say, Lord, I am a hypocrite.
ஆண்டவரே, நான் ஒரு மாயமாலக்காரன்.
I am a sinner.
ஆண்டவரே, நான் ஒரு பாவி.
Pretending to be a saint.
பரிசுத்தவானைப் போல ஆண்டவரே நான் காட்சியளிக்கிறேன், நடிக்கிறேன்.
Forgive me my sins.
ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மறைக்கிறேன்.
Have mercy on me a sinner.
ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும்.
Cleanse me, oh my God.
தேவரே, என்னை கழுவியருளும்.
The blood of Jesus and don't remember my past anymore.
இயேசு இரத்தத்தினாலே கழுவியருளும், என்னுடைய பாவங்களை ஆண்டவரே இனிமேலும் நினையாதிருப்பீராக.
With the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும் ஆண்டவரே.
I want the life of Jesus to be manifested in this body from now on.
ஆண்டவரே, இந்த சரீரத்திலே இப்பொழுதிலிருந்து இயேசுவினுடைய ஜீவன் வெளிப்பட முடிய நான் விரும்புகிறேன்.
I want to enter into the new covenant where the glory increases and increases.
ஆண்டவரே, மகிமையானது ஒவ்வொரு நாளும் அதிகமாக கொண்டே இருக்கக்கூடிய அந்த புது உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ளாய் பிரவேசிக்க விரும்புகிறேன்.
I want to be the light of the world in my area.
என்னுடைய நான் வாழக்கூடிய பகுதியிலே உலகத்துக்கு ஒளியா இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே,
Thank you Lord, you will do it for me.
நன்றி ஆண்டவரே, நீ எனக்காக இதை செய்வீர் என்று அறிந்திருக்கிறேன்.
Oh Father,
பரலோகபிதாவே,
I believe there are some here who are calling out to you.
உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சிலர் இங்கே இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே,
You know the ones who are honest and needy.
ஆண்டவரே, நேர்மையாய் தேவையாய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீர் அறிந்திருக்கிறீர்.
Meet with them Lord.
அவர்களை சந்தியும் ஆண்டவரே.
Change their lives.
அவருடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே.
Turn them around.
ஆண்டவரே, அவர்களை மனம் திரும்ப செய்யும்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.
I want to say one last thing.
நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
Find a church which will lead you to a life of victory.
வெற்றியின் பாதையில் நடத்தக்கூடிய ஒரு சபையை நீங்கள் கண்டுபிடித்து போங்கள்.
Read books that will challenge you to a godly life.
ஒரு தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களை சவாலிடக்கூடிய புத்தகங்களை, ஆவிக்குரிய நல்ல புத்தகங்களை படியுங்கள்.
Not Christian books that tell you how to make more money.
அதிகம் பணம் சம்பாதிப்பது எப்படி என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ புத்தகங்களை அல்ல.
Your need is not more money, your need is holiness.
உங்களுக்கு தேவையானது அதிக பணம் அல்ல, உங்களுக்கு தேவையானது அதிக பரிசுத்தம்.
Thank you for listening to me these 3 days. God bless you all.
இந்த 3 நாட்கள் என்னை நீங்கள் கேட்டபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.